إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ சர்வப்புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இனி எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹின் உதவியால் நாம் அனைவரும் சுவனம் செல்லக்கூடிய ஒரே கூட்டமைப்பில் அல்லாஹினுடைய அந்த கட்டளைகளை ஏற்று உண்மையான முஸ்லிமாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய அடிப்படைகளை பொறுத்தவரையில் அல்லாஹினுடைய தீனியை சரியான முறையிலே கலப்படமில்லாமல் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையிலே நாங்கள் உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹினுடைய தீன் என்றால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இறக்கிய அந்த வகையின் அடிப்படையை பின்பற்றுவதுதான் அல்லாஹினுடைய தீன். அதிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதே போன்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்தார்கள், அவர்களுடைய கண்முன்னிலையிலே அது நடைபெற்றது என்கின்ற செய்திகளை தவிர வேறு எதையும் நாங்கள் மார்க்கமாக கொள்வதில்லை, மார்க்கத்திலே நாம் கலப்படங்களை உண்டாக்குவதில்லை என்கின்ற அடிப்படையிலே நாம் உறுதியாக இருக்கும். இன்று காணப்படக்கூடிய இஸ்லாம் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஏனைய அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த அடிப்படையை அவர்கள் தவறவிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலே அவர்கள் இல்லை. அல்லாஹ் சொன்னதற்கு அப்பால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு அப்பால் மனித கருத்துக்களையும் மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அவர்களிடத்திலே காணப்படுகிறது. இது தெளிவாகவே அல்லாஹினுடைய தூய்மையான தீனில் கலப்படங்களை உருவாக்கி மனித கருத்துக்களை உருவாக்கி அதிலே தூய்மையை இல்லாமலாக்குவதுதான் அதனுடைய அடிப்படையான விடயமாக இருக்கிறது. இவைகளிலிருந்து விலகித்தான் தூய்மையான இந்த தீனை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் இந்த சத்திய கூட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று பல அடிப்படைகள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய அமைப்புக்கும் இடையிலே இருப்பதை, வித்தியாசங்களாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு ஜமாஅத்தாக செயல்படுவதாக இருக்கலாம், ஒரு அமீருக்கு கட்டுப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம். இது போன்ற பல விடயங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்லாஹ் சொல்லியிருப்பதன் பிரகாரம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் மிக சிறப்பான முறையிலே அதன் அடிப்படைகளை பின்பற்றி கொண்டு செல்கிறது. எனவே இந்த சத்திய கூட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கும் சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. நாம் இதிலே இணைந்து விட்டோம், இதிலே பயஸ் செய்து விட்டோம், இந்த ஜமாஅத்தினுடைய பள்ளியில் ஒரு உறுப்பினராக நாம் இருக்கிறோம் என்பது ஒரு காலமும் எங்களை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்காது. இந்த அடிப்படைக்குள், சரியான நேர்வழிக்குள் நாங்கள் நுழைந்திருந்தாலும் எங்களிலே வர வேண்டிய மாற்றங்களும் திருத்தங்களும் சீர்திருத்தங்களும் சரியாக இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுவனம் என்கின்ற அந்த இலட்சியத்தை எங்களால் அடைய முடியாது. இன்று பிரிவுகளிலே உள்ளவர்கள் நாங்கள் கலிமா சொல்லி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வது போல, நாங்கள் பயஸ் செய்திருக்கிறோம், இந்த ஜமாஅத்திலே நுழைந்திருக்கிறோம் என்ற ஒன்றோடு மாத்திரம் எங்களை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இதற்கு தேவையான சுவனம் செல்வதற்கு தேவையான பல அடிப்படையான விஷயங்கள், பல செயல்பாடுகள், எங்களுடைய முன்மாதிரிகள் இவைகளெல்லாம் சரியாக இருந்தால்தான் எங்களால் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க முடியும். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அதே போன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமுதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறார். எனவே நான் விசுவாசி என்று சொல்வதனால் அல்லாஹ்வை நம்புகிறேன், அவருடைய தூதரை நான் நம்புகிறேன், மலக்குமார்களை நம்புகிறேன், மறுமை நாளை நான் நம்புகிறேன், கதிரை நம்புகிறேன் என்று வாயளவிலே சொல்லுவதனால் ஒருவர் வெறுமனே முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. அவரிடத்திலே அது சார்ந்த செயல்பாடுகள் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். தன்னுடைய செயல்பாடுகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, ஏனைய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, தன்னுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சீராக சரியாக செய்து வாழ்ந்து மரணிப்பவன்தான் உண்மையான முஸ்லிம். எனவேதான் அல்லாஹு தஆலா விசுவாசிகளே என்று அழைத்துக்கு சொல்லுகிறான். பொதுவான எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலா அழைக்கவில்லை. இந்த சத்திய கூட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய நாங்களும் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை அழைத்துத்தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு கட்டளையை சொல்கிறார். நீங்கள் மரணிக்கும் பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரும் பொழுது, நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக உண்மையான முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எங்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் எங்களில் யாரும் அதனை தீர்மானிக்க முடியாது. யாரும் தான் மரணிக்கக்கூடிய இடத்தை சொல்லிவிட முடியாது. யாரும் நான் மரணிக்கக்கூடிய காலம் இன்ன காலத்திலே இத்தனை வயதிலே மரணிப்பேன் என்று அவரால் சொல்ல முடியாது. அது எந்த நேரத்திலும் எப்படியும் எந்த இடத்திலும் வரலாம். ஆனால் அது வருவதற்கு முன்னால் அவர் உண்மையான முஸ்லீமாக அவர் வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக அவருடைய அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்றால் என்ன? உண்மையான முஸ்லீம் என்றால் என்ன? ஒருவரை நான் கலிமாவை சொல்லியிருக்கிறேன், இது அடையாளம் அல்ல. நான் பெயர் செய்திருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம், இது அடையாளம் அல்ல. எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அல்லாஹ்வை சார்ந்ததாக, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால்தான் அவர் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும். முஸ்லீம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கட்டுப்பட்டு நடப்பவர், சரணடைந்து நடப்பவர், அல்லாஹ்வுடைய விடயங்களை மனப்பூர்வமாக ஏற்று செயலாற்றக்கூடியவர். இவர்தான் உண்மையான முஸ்லீம். இந்த உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையில் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டி கொடுக்கும் அவர் யார், அவர் எந்த தரத்திலே பயணிக்கிறார், அவர் தான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே சரியாக பயணிக்கிறாரா, தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே உறுதியாக அவர் பயணிக்கிறாரா, அல்லது வெறுமனே போலியாக இங்கொரு கால் அங்கொரு கால் வைத்துக் கொண்டு அவருடைய பயணம் இருக்கிறதா? அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லீமாக அவர் இருக்கிறாரா என்பதை அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் மிக தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யா அய்யுஹல்லதீனா ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. விசுவாசிகளே, இங்கும் அல்லாஹு தஆலா விசுவாசிகளே என்று அழைத்துத்தான் சொல்கிறார். உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள், அதிலே நீங்கள் சரியாக நுழைந்து விடுங்கள், அதிலே அரைகுறையாக நீங்கள் நுழையாதீர்கள், அரைகுறையான செயல்பாடுகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்காதீர்கள், இதிலே நீங்கள் பூரணமாக இருங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த வசனம் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய வசனம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய வசனம். இதிலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவாக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், விசுவாசிகளே, மார்க்கத்திலே, அந்த இஸ்லாத்திலே பரிபூரணமாக நீங்கள் நுழையுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய முயற்சி என்ன? எங்களை வழிகெடுப்பதும், முஸ்லிம் அல்லாத நிலையில் எங்களை மரணிக்க செய்வதும், விசுவாசி அல்லாத நிலையில் எங்களுடைய உயிரை பிரிய வைத்து அதன் மூலமாக அவனோடு சேர்த்து நரகத்திலே நுழைவிக்க செய்வதும் தான் ஷைத்தானுடைய எதிர்பார்ப்பு. அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறான், நான் உன்னுடைய நேரான பாதையிலே இருந்து கொண்டு, சத்திய வழியிலே இருந்து கொண்டு நான் மக்களை வழிகெடுப்பேன், அவர்களுடைய வலது புறத்தாலும் இடது புறத்தாலும் முன்னாலும் பின்னாலும் வந்து அவர்களை வழிகெடுக்கக்கூடிய அந்த முயற்சியிலே நான் ஈடுபடுவேன். அல்லாவை பார்த்து ஷைத்தான் சொன்னான், உன்னுடைய அடியார்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நீ காண மாட்டாய் என்று ஷைத்தான் சொன்னான். எனவே ஷைத்தான் எங்களை வழிகட்டிலே தள்ளிவிடக்கூடாது. ஷைத்தான் எப்படி எங்களை வழிகட்டிலே தள்ளுவான் என்றால், நான் ஒரு வழிகட்டை வைத்திருக்கிறேன் வா என்று ஷைத்தான் அழைப்பதில்லை. நேரடியாக வழிகட்டின்பால் அவன் தள்ளுவதில்லை. ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் நான் சரியாக செய்கிறேன் என்ற உணர்வை கொடுத்து, என்னிடத்திலே என்ன பிழை இருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வை கொடுத்து தான் ஷைத்தான் ஒவ்வொருவரையும் வழிகெடுக்கிறான். மனிதன் வழிகட்டு போகிறான், மெல்ல மெல்லமாக அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவன் நழுவுகிறான். முஸ்லிம் என்ற தன்மையிலே அவன் இல்லை என்பதை மனிதனால் புரிந்து கொள்ளாத விதத்தில் ஷைத்தான் அந்த மனிதர்களை வழிகெடுப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே சத்திய கூட்டத்திலே நுழைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கடமை என்னவென்றால், இந்த ஷைத்தானுக்கு பின்னால், அவனுடைய அடிச்சுவடுகளுக்கு பின்னால், அவன் கொடுக்கக்கூடிய ஆசைகளுக்கு பின்னால் அவர்கள் போகக்கூடாது. ஷைத்தானுடைய நோக்கங்கள் இரண்டு இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமையிலிருந்து அந்த மனிதனை திசை திருப்புவது. அதே போன்று அவனுடைய இன்னொரு நோக்கம், மனிதர்களோடு உள்ள அந்த விடயங்களில், மனிதர்கள் சம்பந்தமான விடயங்களில் அந்த மனிதனை பிழையான வழியிலே கொண்டு செல்வது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை, அவனோடு நடக்க வேண்டிய அந்த முறைகளில் அவன் நடக்க விட மாட்டான். அதற்கு மாற்றமான தூண்டுதல்களை கொடுத்து அந்த மனிதனை பிழையான வழியிலே செலுத்துவதற்கு தான் ஷைத்தான் முயற்சி செய்வான். எனவே இந்த இரண்டு கடமைகள் விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது, அல்லாஹுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடமை மிக பிரதானமான ஒரு கடமை. அல்லாஹுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் என்னவென்றால், அல்லாஹ் ஏவிய விஷயங்களை, அல்லாஹ் கட்டளையிட்ட விடயங்களை, எங்களுடைய மனம் அதனை செய்வதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும், அல்லாஹுக்காக தியாகங்களை செய்து கஷ்டங்களை அனுபவித்து அந்த கடமைகளை நிறைவேற்றுவது, இதுதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதனுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த விடயங்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்கள், அல்லாஹுடைய வரம்புகள், இந்த வரம்புகளை பொறுத்தவரையில் அதனை மீறுவதற்கு இந்த ஷைத்தான் எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பான். அதனை, அந்த ஹராத்தை ஹலாலாக்குவதற்கு ஷைத்தான் பல முயற்சிகளை செய்வான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனம் எவ்வளவுதான் விரும்பினாலும், அவனுடைய உள்ளம் எந்தளவுதான் ஆசைப்பட்டாலும், அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான், இதனை நான் செய்யக்கூடாது, அல்லாஹ் இதனை விரும்பவில்லை, இதனை நான் செய்யக்கூடாது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், இதனை நான் செய்யக்கூடாது என்று விருப்பமாக இருந்தாலும், ஷைத்தான் தூண்டினாலும், அது சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு அழகிய பேரை தனக்கு எடுத்து தருவது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும், அதிலே அவர் ஈடுபடாமல் அல்லாஹுக்காக தவிந்து கொள்வது, இதுதான் ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. உண்மையிலேயே இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோமா, இதை நாங்கள் சரியாக செய்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியிருக்க. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. அந்த கடமைகள் எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் ஒன்றாக வந்து அமையாது. ஒரு சில கடமைகளை எங்களால் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும், ஒரு சில கடமைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் செய்ய முடியுமான கடமைகளை, இயலுமான கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதிலே பிரதானமாக நாம் வலியுறுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், தொழுகை தொடர்பான விடயத்திலே எங்களுடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை தூண் தொழுகை. அந்த தொழுகைதான் இப்போதைய காலகட்டத்திலே அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடிய மிக பிரதானமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் சரியாக நடக்கிறோமா? அதில் எவ்வளவு பிழைகளை நாங்கள் செய்கிறோம்? அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமை விடயத்தில் எவ்வளவு பொறுப்போக்காக நாங்கள் இருக்கிறோம்? தொழுகைகளுக்கு நாங்கள் சரியாக பள்ளிக்கு வருவதில்லை, அதற்கான முயற்சியை நாம் செய்வதில்லை. சில நேரங்களில் சிலர் ஜும்மாவுக்கு மாத்திரமே வந்து சமூகம் அளிக்கிறார். சில நேரங்களில் அந்த கடமையை கூட சரியாக நேரத்துக்கு வந்து தங்களுடைய பெயர்கள் அந்த மலக்குமார்கள் எழுதக்கூடிய அமைப்பில் நேரத்தோடு வந்து அந்த ஜும்மாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை. இப்படி ஏதோ ஒரு வகையிலே ஷைத்தான் எங்களை பிழையான வழியிலே தள்ளிக்கொண்டேதான் இருக்கிறார். எனவே ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் என்னவென்றால், இந்த தொழுகை விடயத்திலே அவன் சரியாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு தொழுகைக்கு வந்து ஜமாத்தோடு அந்த தொழுகை அவன் நிறைவேற்றுவதற்குரிய அந்த முயற்சியிலே அவர் ஈடுபட வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டதாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹினுடைய நிழலை தவிர, அரிஷினுடைய அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாள், சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த நாள். இன்று சூரியன் கோடிக்கணக்கான மைல் தூரத்திலே இருக்கிறது, எங்களால் அந்த வெயிலை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறது. ஆனால் ஒரு மைல் தூரத்திலே அந்த சூரியன் கொண்டு வரப்பட்டால் அதனுடைய வெப்பமும் அதனுடைய அந்த தாக்கமும் மிக கடுமையானது. அந்த சூழ்நிலையில் யாருக்கு அல்லாஹ்வினுடைய நிழல் கிடைக்கும் என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிலே ஒருவர் கல்புஹு முஅல்லகன் பில் மசாஜித், ஒருவர் இருக்கிறார் அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டதாக இருக்கும், பள்ளியோடு கொழுவப்பட்டதாக அவருடைய உள்ளம் இருக்கும். எங்கு சென்றாலும் எந்த வேலைக்கு போனாலும் பள்ளி சம்பந்தமான ஒரு விடயத்திலே அவருடைய கவனம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வக்து தவறினாலும் அது கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு கவலை அவருக்கு இருக்கும். அதனை அவர் அடுத்த வக்திலே சரி செய்து கொள்வார். அடுத்த வக்திலே அந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகின்ற விடயத்தில், பள்ளிக்கு வருகின்ற விடயத்திலே அவர் கவனம் செலுத்துவார். இப்படி பள்ளியோடு தொடர்பட்டதாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் சுபஹுக்கு பள்ளிக்கு வருவதில்லை, இஷாவுக்கு பள்ளிக்கு வருவதில்லை, பள்ளியோடு தொடர்பே இல்லை, பள்ளிக்கு வரவில்லை என்கின்ற எந்த விதமான உறுத்தலும் அவருடைய உள்ளத்திலே இல்லை, ஏனோ தானோ என்று அவர் இருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்தால் ஜும்மாவுக்கு மட்டும் வந்து தலையை காட்டிக்கொண்டு சொல்கிறார். இது உண்மையான இஸ்லாம் அல்ல, இதோ உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம் அல்ல. நான் முஸ்லிம் என்பதை அவரால் சரியாக இந்த செயல்பாடுகளினூடாக நிரூபிக்க முடியாது. அவர் தயாராக வேண்டும், அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவர் செய்வதற்கு அவர் தயாராக வேண்டும். சிலரை நாங்கள் பார்த்தால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்கிறார்கள், பாய்ந்து பாய்ந்து உழைக்கிறார்கள், சிரமம் பாராமல் கஷ்டப்படுகிறார்கள், உலகத்தினுடைய பணங்களை திரட்டுவதற்காக, சொத்துக்களை திரட்டுவதற்காக அயராது முயற்சி செய்கிறார்கள். சுபகு தொழுகைக்கு கூட வர முடியவில்லை, பகல் முழுக்க வேலை செய்தனால் அவர்களுக்கு ஏற்பட்ட களைப்பு, அசந்து தூங்குகிறார்கள். இவர்கள் எங்கே அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள்? அவர்கள் படைத்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்துதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கம், அங்கு இங்கு அல்ல, ஏகப்பட்ட நோக்கங்களோடும் சிந்தனைகளோடும் நாம் பயணிக்கிறோம். அந்த சிந்தனைகள், அந்த நோக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு தேவையில்லை. அல்லாஹ் படைத்தது ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு இலக்கு. அந்த இலக்கு என்னவென்றால், அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய, அல்லாஹுக்கு சரணடையக்கூடிய, எல்லா விடயங்களையும் விட அல்லாஹுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, ஒரு முஸ்லிமாக அவன் இருப்பதை மாத்திரம் நோக்கமாக கொண்டுதான் அல்லாஹுத்தாலா மனிதனையே படைத்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு 1008 இலட்சியங்கள், 1008 நோக்கங்கள். அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கம் கண்ணால் கண்ணுக்கு தெரிவதில்லை. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. மார்க்கத்தில் விடயத்திலே எத்தனையோ வரம்பு வீரர்களை நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ கட்டளைகளை நாங்கள் வெளிப்படையாக மீறிக்கொண்டிருக்கிறோம், அவைகளெல்லாம் எங்களுடைய கண்ணுகளுக்கு தெரிவதில்லை. எங்களுடைய முழு நோக்கமும் முழு சிந்தனையும் ஒரே சிந்தனை, உலகத்தினுடைய ஒரு சில இலக்குகள். அந்த இலக்குகளை கொண்டு மாத்திரமே நாங்கள் பயணிப்பதால் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை மறந்து நாங்கள் செயல்படுகிறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதன் பால் அழைக்கிறார். விசுவாசிகளே, உண்மையான முஸ்லீம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள். உங்களுடைய மரணம் வருகின்ற பொழுது நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் மார்க்கத்திலே நுழைந்தால் பரிபூரணமாக நுழைய வேண்டும். அதிலே நீங்கள் அதாவது அங்கொரு கால் இங்கொரு கால் அந்த இலக்கை நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சத்திய கூட்டத்திலே நுழைந்திருக்கக்கூடிய எங்களை பொறுத்தவரையில் ஒரு சில விடயங்களிலே நாங்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். எங்களிலே மாற்றம் சீர்திருத்தங்கள் வர வேண்டும். ஏனே எல்லா அமைப்பினரையும் பார்த்து நாங்கள் வழிகாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே அவர்கள் பார்க்கின்ற பொழுது சரியான இஸ்லாத்தை, சரியான வெளிப்படையான ஒரு முஸ்லிம் என்பதை அவர்கள் ஏனையவர்கள் உணரக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தாடி வளர்த்தல் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக சொன்ன ஒரு விடயம். யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய விடயங்களிலே இந்த தாடி வளர்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. வெளிப்படையான விடயம், ஏனைய மக்களுடைய பார்வைக்கு இவர் தாடி வளர்க்கிறாரா, வெட்டி இருக்கிறாரா, உண்மையிலே இவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறாரா கட்டுப்படவில்லையா என்பதை வெளிப்படையாக எங்களிடத்திலே காட்டக்கூடிய விடை. இதிலே நாங்கள் தவறு செய்யக்கூடாது. இது முன்மாதிரியான ஒரு முஸ்லீமுக்கு அழகு அல்ல. இஸ்லாம் எந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறதோ அதனை வெளிப்படையான அந்த விடயங்களை சரியாக நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்தவர்கள், இந்த சத்தியத்திற்கு எதிரானவர்கள், இதிலே இல்லாதவர்கள் எங்களை பார்த்து குறை சொல்லக்கூடிய அமைப்பில், எங்களுடைய முன்மாதிரிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அமைப்பிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் வெளியே இறங்கி சென்றார், இவர் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த வெளிப்படையான அந்த அமைப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் எங்களை நல்ல விடயங்களிலே முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று எங்களுடைய பலருடைய செயல்பாடுகள் அந்த அமைப்பிலே இல்லை. பிழை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம். அடுத்தவர்கள் எங்களை பிழை என்று சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய தவறுகளும் வெளிப்படையாக காணப்படுகின்றன. இது சத்திய கூட்டத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய துரோகமாக அது அமைந்தோம். நாங்கள் செய்வதை வைத்து எங்களை எங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் அளவிடுவார். எங்களுடைய வெளிப்படையான பாவங்களை வைத்து எங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பிழையாக இடை போடுவார்கள். இதற்கு நாங்கள் ஒரு காலமும் அதற்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ் எங்களை தக்வா உடையவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கிவிடு. எவர்கள் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயணிக்கிறார்களோ உண்மையான முஸ்லீம்களாக பயணிக்கிறார்களோ, உண்மையான விசுவாசிகளாக பயணிக்கிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களை பார்த்து நல்ல விஷயங்களிலே படிப்பினை பெற வேண்டும். அவர்கள் எங்களை பார்த்து இவரை போலல்லவா நாங்கள் மார்க்க விடயங்களிலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை சீர்திருத்துகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை மாற்றினால்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த சரியான அந்த முஸ்லீம் என்ற தன்மையை எங்களால் அடைய முடியும். ஆனால் எங்களிலே பல பிழைகளை காண்கிறார்கள். பல பிழைகளுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கிறோம். பல தவறுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் நிச்சயமாக சாட்சி சொல்லப் போகிறார்கள். ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டால், ஒரு விசுவாசி மரணித்து விட்டால், அங்கு சொல்லப்படக்கூடிய விடயங்களுக்கு, அங்கு சொல்லப்படக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் சரியாக பள்ளிக்கு முயற்சி செய்து ஜமாஅத்துக்கு வந்து தொழுதால் தானே என்னை பார்த்து, எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இவர் பள்ளிக்கு வந்து விடுவார் என்று நான் மரணித்தது பிறகு சொல்லப்போகிறார். நான் பள்ளியோடு சம்பந்தம் இல்லை, ஜும்மாவுக்கு ஒரு முறை மாத்திரம் வந்துவிட்டு நான் போகிறேன், சுபகு தொழுகை என்றால் என்னவென்று எனக்கு தெரியாத ஜமாஅத்து தொழுகைக்கு நான் வருவதில்லை, அல்லாஹுக்காக நான் எந்த ஒரு வெளிப்படையான அந்த அமல்களையும் செய்வதற்கு தயார் இல்லை என்றால் மரணித்ததற்கு பிறகு எங்களுக்கு அவர்கள் பொய் சாட்சியும் சொல்ல மாட்டார். சுபகு தொழுகைக்கே பள்ளிக்கு வராத ஒருவரை சுற்றி இவர் என்ன ஒரு நிலைமை இருந்தாலும் சுபகு தொழுகைக்கு பள்ளிக்கு வருவார் என்று சொல்ல மாட்டார். அந்த சாட்சியம் அவர்களுக்கு கிடைக்காது. அந்த சாட்சியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் எங்களிடத்திலே அந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் செயல்பாடுகளும் சீராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே வெளிப்படையான எந்த தவறுகளும் யாரும் சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது நாங்கள் வெறுமனே ஒரு போலிகளாக, யாரை ஏமாற்றுவதற்காக நாங்கள் வாழ்கிறோமோ தெரியவில்லை, வெறும் ஈமான் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹுக்காக எந்த தியாகமும் செய்வதற்கு தயார் இல்லாத நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற விடயத்திலே சற்று கூட முயற்சி எடுக்காத ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதே நிலைமையிலே நாங்கள் மரணித்தால் அல்லாஹுடைய பல கேள்விக்கணைகள் எங்களை நோக்கி வர இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் வாகன வசதிகளை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், வரக்கூடிய அமைப்பிலே பாதைகளை அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறான், எங்களுடைய கண்களிலே எந்த விதமான கோளாறுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தரவில்லை. ஆனால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற விடயத்திலே அவைகளை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, எங்களுடைய ஆரோக்கியத்தை நாம் பயன்படுத்துவதில்லை, எங்களுடைய வாகனங்களை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லீமாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடிப்படையான விடயங்கள், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், அது நிச்சயமாக நாங்கள் செய்தே ஆக வேண்டும். செய்த நிலையிலே தான் நாங்கள் மரணிக்க வேண்டும். மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் வாய்ப்புத்தா நான் உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறேன் என்று நாங்கள் வாய்ப்பு கேட்டால் நிச்சயமாக அது தரப்படாது. எனவே இதனை சரியாக தன்னுடைய உயிர் உடம்பிலே இருக்கின்ற அந்த காலத்திலே உணர்ந்து கேட்கின்ற அந்த உபதேசங்களை கேட்கின்ற பொழுது இன்றிலிருந்து நான் என்னை மாற்ற வேண்டும், இன்றிலிருந்து நான் உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டும், இன்றிலிருந்து என்னுடைய பிழைகளை நான் களைய வேண்டும், அல்லாஹுக்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும், மார்க்கத்திற்காக கஷ்டப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக என்னை நான் சற்று அர்ப்பணிப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து செயலாற்றினால்தான் நிச்சயமாக அதுதான் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது. வேறு நாங்கள் மாய்ந்து மாய்ந்து உழைப்பதால் கஷ்டப்படுவதால் பகல் முழுக்க சிரமப்பட்டு இரவையில அயர்ந்து நாங்கள் தூங்குவதால் எங்களுக்கு அது ஒரு காலம் பிரயோஜனத்தை தராது, அது சரியான வெற்றி எங்களுக்கு பெற்று தராது. அவைகளை எல்லாம் ஒரு நாளிலே நாங்கள் போட்டு விட்டு தான் செல்லப்போகும். அவைகள் எதுவும் எங்களுக்கு பின்னால் வராது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்களும் இபாதத்துகளும் அல்லாஹுக்காக செய்த அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் இவைகள் தான் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கின்றன. எங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய ஆறுதலுக்கு அவைகள் தான் வரப்போகின்றன. இதனை நாங்கள் எப்பொழுது புரிகிறோமோ, எவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் புரிகிறோமோ அவ்வளவுக்கு நல்ல. அதனை எவ்வளவு தாமதமாக நாங்கள் புரிகிறோமோ, சில நேரங்களில் புரியாமலே நாங்கள் மரணித்து விட்டால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் மிக கடுமையானது. பார்க்க முடியாத இழப்புகளையும் நஷ்டங்களையும் அச்சங்களையும் கவலைகளையும் நிச்சயமாக அது பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சத்திய கூட்டத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் எப்படி இணைந்தீர்களோ, அந்த எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இணைந்தீர்களோ அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், அதிலே நீங்கள் சரியாக பயணியுங்கள். இங்கொரு கால் அங்கொரு கால் வைக்காதீர்கள். உங்களிடத்திலே என்ன பிழை இருக்கிறது என்பதை நீங்கள் அவதானியுங்கள். அல்லாஹ்வுடைய விடயத்திலே நான் தவறு செய்கிறேனா, என்னுடைய மனிதர்களுடைய விடயங்களிலே நான் பிழை செய்திருக்கிறேனா என்பதை நீங்கள் அவதானியுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு பூமியிலே உள்ள மனிதர்கள் தான் சாட்சியாளர்கள். அவர்களுடைய அந்த சாட்சியங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லப் போகிறார்கள். அந்த நல்ல வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் நல்ல செயல்பாடுகள் நிச்சயமாக எங்களிடத்திலே வந்தால்தான் அந்த சாட்சியங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதற்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அடுத்தவர்களை விட, அடுத்த பிரிவிலே உள்ளவர்களை விட, சத்தியத்திலே இல்லாதவர்களை விட, ஒவ்வொரு விடயங்களிலும் அமல்கள் இபாதத்துகள் தொழுகைகள் கொடுக்கல் வாங்கல்கள் சகல விடயங்களிலும் நாங்கள் முன்மாதிரியானவர்களாக நல்லவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணித்து உண்மையான முஸ்லிம் என்றால் இவர்தான், உண்மையான முஸ்லிமாக இவர் வாழ்ந்து மரணித்திருக்கிறார் என்று அடுத்தவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய அந்த வாழ்க்கைகளை அல்லாஹ் அமைத்து தர வேண்டும்.